திருச்சிற்றம்பலம் சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, அடுத்து நீங்கள் கேட்க இருப்பது ஆன்மீக சொற்பொழிவு. தலைப்பு: வேத சிவாகங்கள் ஓர் அறிமுகம். வழங்குபவர் திருவிடை முருகர். சிவாகம் ரத்தினம் சிவஸ்ரீ க சாம்பசிவ சிவாச்சாரியர் அவர்கள். திருச்சிற்றம்பலம்.
ஹர ஹர நம பார்வதி பதயே, ஹர ஹர மகாதேவா. தென்னாட்டுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. இடை மருதுரையும் தாய் போற்றி, சடையிடை கங்கை தரித்தாய் போற்றி. எம்பெருமானுடைய திருவருளாலே சைவம் ஓஆர்ஜி என்கின்ற இந்த முகநூலின் வழியாக தொடர்ந்து சில தினங்களாக சிவ சிந்தனைகளை நாம் பகிர்ந்து வருகிறோம். இந்த எளிய உரையை நாம் பகிர்ந்து கொள்வதற்கு காரணமாக இருக்கின்ற சைவம் ஓஆர்ஜி என்கின்ற இந்த அமைப்பிற்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் இங்கு என்னோடு காணொலியிலே பங்கு கொண்டு சிவச்சிந்தனைகளை செவிமடுத்து சிவ சிந்தனைகள் வழியாக சிவனருள் பெறுகின்ற சிவனேய செல்வர்கள் அனைவரையும் வணங்கி இந்த உரையினுடைய அங்கமான இன்றைய தினத்து உரைக்கு செல்கிறேன். எம் பிரம்ம வேதாந்த விதோ வதந்தி பரம் பிரதானம் புருஷன் ததான்யே, விஸ்வோத்கதே காரணமீஸ்வரம் வாஹ தஸ்மை நமோ விக்ன விநாயகாய. ஸ்ரீகாந்த த்ரிகிணோபமன்யுத வனஸ்கந்தேந்து நந்தியாதய பிராசீதா குரவோபி யஸ்ய கருணா லேசாத்கதா கௌரவம். தம் சர்வாதிகுரும் மனோஜ்ஞவபுஷம் மந்தஸ்மிதாலங்கிருதம் சின்முத்ராங்கித முத்ரபாணி நலினம் சித்தே சிவம் குர்மஹே. பிறையார் சடையன்னல் மறையார் மறுதரை நிறையால் நினைபவர் குறையார் இன்பமே. எம்பெருமானுடைய திருவருள் துணை நிற்க இன்றைய வேத சிவாகமங்கள் ஓர் அறிமுகம் என்கின்ற உரையின் கண் நாம் தொடர்ந்து வேதமானது அனாதியானது ஆதியம்பெருமானாகிய சிவபெருமானாலே தோற்றுவித்த அருளிவிக்கப்பட்டது. அவைகள் ரிக்யஜுர் சாம அதர்வணம் என்கின்ற பெயர்களை உடையன. எண்ணிலியாகிய அந்த வேதங்கள் இறை அருள் செய்ய நமக்கு இங்கே நான்காக கிடைத்துள்ளன என்பன போன்றவற்றையும், அந்த வேதத்தினுடைய அங்கங்கள் முதலானவற்றையும், வேத வேள்விகள் முதலானவற்றையும் பற்றிய விஷயங்களை சிந்தித்து வருகிறோம். வேத சிந்தனைகள், வேதம் என்பது அனைத்து இந்து சமய துறைகளுக்கும் பொதுவானதாக இருக்கிறது. அந்த வேதத்துறையை வேத சமயத்திலே இந்த சைவத்துறை என்பது மிகவும் சிறப்பானது என்பதை பற்றிய நம்முடைய இந்த உரையின் கண். இப்பொழுது வேதங்களை பற்றிய நாம் கண்ணானது மிகவும் விரிவானதாக இருந்து ஓரளவு நல்ல விஷயங்களை எல்லாம் சிந்தித்தோம். வேதத்திலே கூறப்படுகின்ற தேவர்கள் எல்லோரும் சிவபெருமானுடைய அருட்சக்தியை பெற்று நமக்கு அருள் செய்தார்கள் என்பதையும், சிவபெருமானே வேத வேள்வியிலே பெற முழு முதற் கடவுள் என்பதை பற்றியுமான சிந்தனைகளை தொடர்ந்து சிந்தித்தோம். பல்வேறு சங்க இலக்கியங்களிலும் சமய நூல்களிலும் வேதங்கள் மற்றும் வேத வேள்விகளை பற்றிய செய்திகளையும் நம்மால் இயன்றவளை சிறிது சிறிது கண்டோம். அந்த வகையிலே இன்று கந்தபுராணத்திலே இந்த வேதங்களை விருத்தி கூறச் சொல்லி மகாவிஷ்ணுவிடம் சிவபெருமான் கூற அவர் வியாசனாக வந்து அவதரித்து வேதங்களை மீட்பருளிச் செய்தார் என்கின்ற செய்தியானது கச்சியப்ப சிவாச்சாரியார் அவர்களாலே மிகவும் விரிவாக சொல்லப்படுகிறது. அந்த பாடல்களாவன இங்கே நம்முடைய பார்வைக்காக: சிறந்தன வரம்புல எவரும் வேதநூல் மறந்தனர் பவநெறி மல்கி நாடோறும் இறந்தன வரம்புலக்கெவரும் வேதநூல் மறந்தனர் பவநெறி மல்கி நாடோறும் சிறந்தன அவை உயிர் செய்த தொல்வினை அறிந்து அருளி ஐய நீ அமைத்தவாயினும் காதலின் அருளுன்முன் தலையின் பன்மையிற் கோதரும் ஓர்களை கொண்டு நேமிசூழ் மேதினி இதனிடை வியாதன் வியாசன் என்பதுதான் இங்கே வியாதன் வந்திருக்கு வியாசன் என்றிடு போதமுனி என போந்து வைகுதி என்று கந்த புராணத்திலே கச்சியப்ப சிவாச்சாரிய சுவாமிகள் அழகாக குறிப்பிடுவார். இதிலே இந்த வேதத்தினுடைய அறங்களெல்லாம் ஏன்னா வேதத்திலே தான் வேத அறங்கள் எல்லாம் உள்ளன, வேதத்தை விட்டு அறமில்லை, போதத்தகுமதமெல்லாம் வேதத்திலே உள்ளது என்பது திருமந்திரத்தினுடைய முடிவாக இருக்கிறது. அத்தகைய மரங்களெல்லாம் தீந்து பவநெறியானது மல்கி நாடோறும் சிறந்து வருகின்ற காலத்திலே அவையெல்லாம் இந்த உயிர்கள் செய்த தொல்வினை பயன் ஆகையினாலே அந்த தொல்வினை நீங்க அருள் செய்ய முற்பட்ட எம்பெருமான் அந்த மகாவிஷ்ணுவிடம் கூட உன்னுடைய ஒரு கலையிலிருந்து வியாசன் என்கின்ற புதிய அவதாரத்தை கொண்டு வேத நெறியை மீண்டும் தடைக்கு செய்வாயாக என்று சொல்வதாக இந்த பாடல்கள் நமக்கு இங்கு அமைந்திருக்கின்றன. வேதா வியாசாஜ விஷ்ணு ரூபாய வியாச ரூபாஜ விஷ்ணவே நமோ வை பிரம்மணிதையே வாசிஷ்டாஜ நமோ நமஹா என்கின்றது விஷ்ணு சகஸ்ரநாமத்தினுடைய முன் பகுதி பாடல்களான ஸ்லோகங்கள். அதேபோல அந்த வியாசன் தன்னுடைய வரலாற்றையும் முன்னோர்களையும் கூறும் பொழுது வியாசம் வசிஷ்ட ஜப்தாரம் சக்தே பௌத்திர மகல்வஷம் பராசராத்மகம் வந்து சுகதாதம் தபோநிதிம் என்று சொல்லப்படுகிறார். அவருடைய வசிஷ்டர் அவருடைய முப்பாட்டனாக இருக்கிறார். சக்தி என்கின்ற மகரிஷி சக்தி மகரிஷியானவர் அவருக்கு பாட்டனாக இருக்கிறார். அவருடைய மகனாகிய பராசரர் என்பவர் வியாசருடைய தந்தை. சுகமுனிவர் என்கின்ற என்பவர் அவருடைய மகனார். இப்படியாக வியாச பகவான் விவரிக்கப்படுகிறார். வியாசம் வசிஷ்ட ஞப்தாரம், ஞப்தாரம்னா இப்போ கொள்ளுப்பேரன் அப்படின்னு அர்த்தம், ஞப்தாரம்னா முப்பாட்டன் அப்படின்னு அர்த்தம். அதாவது வசிஷ்டருடைய கொள்ளுப்பேரன் தான் வியாசர். அதன் பிறகு சக்தே பௌத்திரம், பௌத்திரம்னா பேரன். அப்புறம் சத்தே பௌத்திரம் அவுஷ அகல்வஷம் பராசராத்மகம், பராசரனுடைய மகன், ஆத்மகன்னா மகன் அர்த்தம். பராசராத்மகம் வந்து சுகதாதம், சுகனுடைய தாதை சுகதாதம். அவர் எப்படிப்பட்டவர் அப்படின்னா அவர்கிட்ட பெருஞ்செல்வமாக தபோ நிதியானது, தவமான நிதியை தன்னுடைய செல்வமாக கொண்டவர். சுகதாதம் தபோநிதிம் என்று சொல்லப்படுகிறார். அப்படிப்பட்ட அந்த வியாச பகவான் மூலமாகத்தான் அங்கெங்கு இருந்த வேத பகுதிகளை எல்லாம் தொகுத்து நமக்கு அருள்கிறார். வியாசரை பற்றி முதல் பகுதியிலே பார்த்தோம். கிருஷ்ணத்வயம் பாயனருங்கிறவருடைய ஏற்பெயர் அப்படி என்பதையும் அவர் வந்து வேதத்தையெல்லாம் வியாசம் என்பதற்கு தொகுத்தளிப்பது என்று பொருள். அவ்வாறு வேதத்தை தொகுத்து அளித்ததினாலே வேதத்தினுடைய பலனை சாமானிய மக்களும் புரிந்து கொள்வதற்காக புராணங்களை அருளியதாலும் அவற்றை தொகுத்ததாலும் அவர் வியாசன் எனப்பட்டார். இந்த பெயரே அவருக்கு முழுமையான பெயராக நிலைத்து விட்டது. கந்த புராணத்திலும் வியாதன் என்கின்ற பெயரிலே இந்த வியாச பகவான் குறிப்பிடப்படுகிறார். இப்படியாக தோன்றிய இந்த வேத நெறியிலே பல்வேறு நிலைகள் கடந்து உயர்ந்த பல துறைகள் அமைந்தன. அத்தகைய துகையெல்லாம் ஏக இறைவனை தாம் கொண்டவற்றிற்கு உய்வடைந்தன. அந்த பெரும் நெறியிலே மிக பெரும் நெறியாக உலகோர் உய்ய புறப்பட்ட ஒரு துறையே சைவத்துறை. இதை கூறவே சேக்கிழார் பெருமானும் திருஞான சம்பந்தமூர்த்தி சுவாமிகள் அருள் அவதாரத்தை குறிப்பிடப்படும் பொழுது வேத நெறி தடைத்து ஓங்க மிகு சைவத்துறை விளங்க பூத பரம்பரை புலிய புனிதவாய் மலர்ந்து அழுத சீதவள வயற்புகழி திருஞான சம்பந்தன் பாதமலர் தலை கொண்டு திருத்தொண்டு பரவுவாம் என்று கூறுவார். இப்போ அந்த வேத நெறியிலே சைவத்துறை விளங்குவதற்காகத்தான் திருஞான சம்பந்த சுவாமிகள் அழுதார் என்று குறிப்பிடுகிறார். அந்த அழுகையின் மூலமாக அந்த ஒரு செயலின் மூலமாக பூத பரம்பரையானது பொழிந்தது. பூத பரம்பரைனா ஏதோ பூதங்களுடைய சிவகண பூதங்களுடைய பரம்பரை என்று நாம் எடுத்துக்கொள்ளக்கூடாது. பூத என்கின்ற வடமொழி சொல்லுக்கு பூத என்கின்ற அர்த்தத்தை கொள்ளக்கூடாது. பஞ்சபூதங்கள் என்றோ இந்த பூதங்கள் பைசாக்கள் என்றோ அர்த்தம் கொள்ளக்கூடாது. பூத பரம்பரை என்பது இப்போ அந்த நான்கு வகையான பகாரங்களிலே முதற் பகாரமானது எட்டு சொல்லும் பொழுது பூத என்கின்றது புனித என்கின்ற பெயரிலே வரும். பூதம் பவித்ரே நேவாச்சம் என்பது இந்த யஜுர்வேதமாகும், பவித்திரமாகும். பூதம் என்பதற்கு பவித்திரம் என்று பொருள். பூதம் பவித்ரேனே வாஜ்யம் என்பது யஜுர்வேதத்தினுடைய பகுதி. இது மாதிரி பல இடங்களில் பூதங்கிறதுக்கு பவித்திரம் அப்படின்னு வேதங்கள் நமக்கு அருளி செய்கின்றன. பவித்திரமானது புனிதமானது. இந்த புனிதமான இப்போ சைவ பரம்பரையானது மீண்டும் புத்துளை பெறுவதற்காக அந்த இடத்திலே திருஞான சம்பந்தமூர்த்தி சுவாமிகள் அழுதார் என்று அங்கே குறிக்கப்படுகிறது. பூத பரம்பரை பொழிய பொலிவை தோன்றுவதற்காக இல்லை, ஏன்னா அது ஏற்கனவே இருக்கிறது. தெய்வத்துறை வேத காலம் மற்றும் அதற்கு முன்பும் முன்பே இருக்கிறது. அதனால் அது அந்த இடத்திலே பொலிவடைகிறது. பூத பரம்பரை பொழிய புனிதவாய் மலர்ந்தழுத என்று சொல்லப்படுகிறார். அத்தகைய அந்த நெறியின் கண் அமைந்த நூல்களிலே வேதமானது நமக்கும் மற்ற ஏனையோர் துறைக்கும் பொதுவாக இருப்பதனாலே தான் திருமூல தேவநாயனார் எவ்வாறு சொன்னார் என்றால் வேதம் பொது என்று சொன்னார், ஆகமம் வந்து சிறப்பு என்று சொன்னார். ஆக மற்ற ஏனையோரும் அவரை தொடர்ந்து பல சமய அறிஞர்களும் அதை வழிபொழிந்தார்கள். நிறைய இடங்களில் நமக்கு சமய சிந்தனைகளிலே பாடல்களிலே உரைநடைகளிலே இந்த செய்தியானது நமக்கு தொடர்ந்து கிடைக்கப்பெற்று வருகிறது. ஆகவே இந்த சிறப்பு பொது என்கின்ற விஷயத்தில் நாம் பார்க்கும் பொழுது சிறப்பானது ஆகமம் என்று சொல்லப்படும். இப்போ சிறப்பு பொது என்பதற்கான பொருள் என்ன யாது எனில், முற்காலங்களிலே வேதமானது மூவர்ணத்தார்க்குடையதாக இருந்தது. நான்காவது வர்ணத்தார் வேதத்தை கற்பதில்லை, மூன்று வர்ணத்தாரும் கற்றார்கள். இது வந்து நமக்கு பல்வேறு வகையான செய்திகள் மூலமாகவும் நமக்கு தெரிய வரும். இப்போ வர்ணம் என்கின்ற விஷயம் நாம் முதல்லையே பார்த்தது போல் எதிலிருந்து வருகிறது என்றால் அவர்களுடைய குணகர்ம விபாககா என்று பகவத்கீதையிலும் வள்ளுவ பெருந்தகை செய்தொழில் வேற்றுமையான் என்கின்றதனாலும் அறியப்படுகிறது. ஆக இங்கே அவர்கள் அவ்வாறு அந்த வேதி வழியை பின்பற்றி வருங்கால் அனைவருக்கும் பொதுவான ஒரு நெறியாக எல்லா சமயத்திலும் அந்தந்த நூல்கள் எழுந்தன. அவ்வாறு எழுந்த நூல்களில் சைவத்திலே ஆகமங்கள் எழுந்தன. அப்படி எழுந்த ஆகமங்கள் சிவாகமங்கள் சித்தாந்தம் என்று போற்றப்பெறுகிறது. இந்த ஆகமத்தினுடைய சிறப்பை நாம் சொல்லுங்கால் இதுக்கு ஏன் சித்தாந்தம் என்று பெயர், இது எவ்வாறு இருக்கிறது, எண்ணில் ஆகமம் என்று இறைவர் கூறியது போல பல இடங்களிலே நிறைமலி வேதம் எண்ணிலி வேதம் வேதங்கள் வந்து நிறைய நூறாயிரம் என்றெல்லாம் கூறப்படுகிறது. சொல்லணும் ஆகம் 28 உபாகமங்கள் 207 என்று இருக்கும் பொழுது ஏன் எண்ணிலி என்று சொல்ல வேண்டும் என்று சொல்லும் பொழுது அவருடைய தொகையானது மிகவும் விரித்து அதிகமானது. அவை தனித்தனியாக பிரித்து அந்த அவைகளுக்குள்ளே 28 ஆகமங்களுக்குள்ளே உபாகமங்களுக்குள்ளே அடைவுகளாக அமைகிறது என்பதை ஒரு கருத்தாகும். மேலும் இந்த ஆகமங்களை தவிர மேலும் தாந்திரீகம் சாக்தம் முதலானவைகளிலே ஆகமங்கள் வைஷ்ணவத்திலே ஆகமங்கள் இருக்கின்றன என்பதனாலே தான் ஆகமங்கள் எண்ணிலியாக இருக்கின்றன. எல்லா ஆகமங்களையும் இறைவர் தான் அருளி செய்தார். அவர்கள் வெவ்வேறு வகையான அதாவது நாயன்மார்கள் அருளி செய்ததாக திருமுறைகள் இருந்தாலும் அந்த திருமுறைகள் அனைத்தும் இறைவனுடைய வாக்கே ஆகும். அதனாலே தான் சம்பந்தரும் எனதுரை தனதுரை என்று குறிப்பினாலே நமக்கு அழகாக உணர்த்தி அமைகிறார். அதனால் இந்த இடத்திலே நாம் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டியது அந்த ஆகமங்களானவைகள் பல்வேறாக இருந்தன. அவற்றிலே சித்தாந்தம் என்று சொல்லக்கூடிய நமது சைவ உலகிலே தமிழ் உலகிலே போற்றப்படுகின்ற சித்தாந்தம் என்கின்ற நெறியானதற்கு உட்பட்டதான ஆகமங்களே இவ்வ 28 ஆகும் என்பதை நாம் நன்றாக உணர்ந்து கொள்ள வேண்டும். அனாதியே அமலன் ஆய அறிவன் நூல் ஆகமம்தான். அனாதியே அமலன் ஆய அறிவன் நூல் ஆகமம்தான். பினாதிமாறு இன்றி பேணல் தந்திரம் மந்திரங்கள் மனாதிகள் அடக்கி தெய்வம் வழிபடும் வாய்மையாகும். தனாதி ஈரில்லாதான் தன்மை உணர்த்துதல் உபதேசம்தான் என்று நெறியிலே நமக்கு முக்கியமானதாக கொள்ளப்பட வேண்டியவைகள் மூன்று நிலைகள் என்று சொல்லப்படுகிறது. இப்பொழுது இந்த ஆகமங்கள் நமது சித்தாந்த நோக்கிலே எவ்விடத்திலே இருக்கின்றன என்றால், சித்தாந்தத்திலே இறைவனை அறிவதற்கு உயிர் தன்னை உணர்வதற்கும் ஒரு உரைகலனாக இருப்பது உரைகல்லாக இருப்பது எவை அப்படின்னு சொன்னால், அந்த சித்தாந்த சாத்திரத்தினுடைய செழுமையை நேர்மையை தனித்திறத்தை உலகத்திற்கு இயம்புகின்ற பிரமாணங்கள் என்கின்ற அளவைகளாகும். அது பத்து வகையானதாக சித்தாந்தத்திலே சொல்லப்படுகிறது. அந்த பத்து வகையானவைகளிலே முதல் மூன்று மிகவும் சிறப்புடையது. அந்த மூன்று மற்ற வேதாந்தம் முதலான விஷயங்களிலும் கூடி குறைத்தோ அல்லது வேறு மாயாவாதம் லோகாயுதம் முதலான மதங்களிலும் பின்பற்றப்பட்டாலும் சைவ சமய சித்தாந்த நோக்கிலேதான் மிக உயர்ந்த அற்புதமான எந்தவித ஐயமும் அற தேரான் தெளிவும் தெளிந்தான் கண் ஐவுறவும் தீரா இடும்பை தரும் என்பார் வள்ளுவர். அப்படி ஐயத்தினாலே நமக்கு இடும்பை ஏற்படாமல் ஐயன் திரிபுற நமக்கு அற்புதமாக அருளுகின்றன என்பது உயர்ந்தோர் மாட்டு. ஆகவே இந்த இடத்திலே நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது, அந்த காண்டலளவியாகிய பிரத்யக்ஷ பிரமாணம், கருதலவையாகிய உபமான பிரமாணம், அதேபோல உரையைகளாகிய ஆகம பிரமாணம், இப்படி மூன்று வகையான பிரமாணங்கள் உள்ளன. இந்த பிரமாண வரிசையிலே மிகவும் ஆப்த வாக்கியமாக இறையருள் வாக்கியமாக வேத வாக்காக நமக்கு இருப்பது இவ் ஆகமங்களாம். இந்த ஆகமங்களே ஆகமங்களாகும், ஆகமங்களே தான் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஆகவே தான் நாம் வேதத்திலும் கூட சிறப்பாக ஆகமத்தையே கைக்கொள்கிறோம். ஏனெனில் அது நமக்கு சிறப்பு நூல். வேதம் பொதுநூல், எல்லோருக்குமானது. ஆனால் தெருவானது அனைவருக்கும் பொதுவானது, வீடானது நாம் ஒருவருக்கே சொந்தமானது, நமக்கானது. அதுபோல நமக்கு வீடளிக்கும் இந்த சைவத்துறையானது நமக்கானது. அதன் அந்த வீடு என்பது ஆகமங்களாகும் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். இந்த ஆகமத்தை நாம் புரிந்து கொள்ளும் பொழுது இந்த ஆகமங்கள் தந்திரம் மந்திரம் அதற்கு பிறகு உபதேசம் என்கின்ற மூன்று நிலைகளை நமக்கு அருளை செய்கிறது. இந்த உரையினுடைய பிரமாணங்களாக இவை மூன்று தான் இருக்கின்றன. அந்த வகையிலே வேதத்திலே நாம் கண்ட மூன்று நிலைகளுடைய தொடர்ச்சியாகவே இவை காணப்படுகின்றன என்பதை இங்கே நாம் மனதிலே குறித்து கொள்ள வேண்டும். வேதத்தினுடைய கர்மகாண்டம், உபாசனா காண்டம், ஞான காண்டம் என்கின்ற மூன்று காண்டங்களுடைய ஒரு தொடர்ச்சியாகவே ஆகமங்களில் நமக்கு மந்திரம் தந்திரம் உரை என்கின்ற மூன்று, அதாவது உபதேசம் என்கின்ற மூன்று வகையான நிலைகள் காணப்படுகின்றன. எப்படி என்றால், இவைகளிலே மந்திரம் என்பது உபாசனா காண்டத்தை கொண்டது, தந்திரம் கர்மகாண்டத்தை கொண்டது, அதன் பிறகு உபதேசமானது ஞானகாண்டத்தை கொண்டது. ஞான பெரியோரே உபதேசம் செய்வோர், ஆகவே ஞானகாண்டம் உபதேசத்தை செய்கிறது. உபாசனை செய்வதற்கு மந்திரம் தேவை, ஆகையினாலே அது மந்திரம். கர்மகாண்டமானது செய்கைகளை குறிப்பதனாலே நமக்கு எந்தெந்த காரியங்களை எவ்வாறெல்லாம் செய்ய வேண்டும் என்று அருளி செய்கின்ற ஆகமங்கள் தந்திரம். சிவாகமாக்கியம் இதம் தந்திரம் என்று ஆகமங்களிலே சிறப்பித்து கூறப்படுகிறது. ஆகமத்தினுடைய பல்வேறு பெயர்களிலே சிவாகமம் சித்தாந்தம் என்கின்ற பெயர்கள் பிரசித்தி பெற்றதாக இருக்கின்றன. இதைத் தவிர நிகமம் என்கின்ற வேதத்திற்கு சமமானதாக அல்லது வேதமாகவே என்ன சமமானது ஆகமம் என்று சொன்னால், வேதத்திற்கு ஒப்பானது என்று சொன்னால் அது வேதம் உயர்ந்தது அதற்கு ஒப்பானது ஆகமம் என்ற பொருள் ஏற்படும். உதாரணமாக அனைத்து புனித நதிகளும் கங்கைக்கு ஒப்பானது என்று சொல்லுவார்கள். அப்படி சொன்னால் கங்கையானது மிக புனிதமானது, அதை போலவே மற்ற நதிகளும் புனிதமானது என்று பொருட்படும். அதுபோலவே மந்திரங்களை சொல்லும் பொழுது வேதங்கள் மொழியுதே என்பார் அருணகிரிநாதரும். வேத நான்கினும் இப்பொருளாவது மந்திரம் என்பார். அப்போ வேதத்தை விட சிறந்தது, வேதம் போன்றது, அவ வேதத்தையே அளவையாக கொண்டுதான் மந்திரங்கள் இருக்கின்றன, நதிகள் எல்லாம் கங்கை என்கின்ற புனிதத்தை அளவையாகவே கொண்டு விளங்குகின்றன என்பது இங்கு வெள்ளியீடு மலை போல் விளங்குகிறது. இதற்கு எந்த ஒரு பிரமாணம் எதுவும் தேவையில்லை. நேரடியான எல்லோராலும் பின்பற்றப்படுகின்ற வாய்மொழியாகவும் பிரத்யக்ஷ பிரமாணமாகவும் இவை காணப்படுகின்றன அல்லவா. ஆகவே அதுபோல உள்ள அந்த விஷயங்களிலே கர்மம், ஞானம், உபாசனை ஆகிய மூன்றை நமக்கு அருள்வது ஆகவங்களே. இதிலே கர்மகாண்டம் என்கின்ற பகுதி கர்மகாண்டமானது, தமிழில் சம்ஸ்கிருதத்தில் கர்மகாண்டம்னு சொன்னோம்னா தமிழில் கர்மகாண்டம் என்று சொல்ல வேண்டும். கர்மா என்பது தான் சம்ஸ்கிருதத்தில் கர்மா என்கின்ற அந்த சொடருக்கான நேரடி தமிழ் பொருள் தான் கண்மம் என்பதாகும். ஆணவம், கண்மம், மாயை என்பதிலே கண்மம் என்பது கர்மாவை குறிக்கும். அது நல்வினை தீவினை நன்றாக தெரியும் நமக்கு. ஆகவே அந்த கர்மகாண்டம் என்பது வினையை குறித்து சொல்லுகின்ற, ஆகவே செயல்படுதலாகிய தொழிலின் கண் இருக்கக்கூடிய நமது நெறி ஆகம நெறியினுடைய நான்கு பாதங்கள் இதன் மூலமாக நன்றாக நமக்கு புலப்படுகின்றன. அந்த நான்கு பாதங்கள் எவை அப்படின்னா உலகறிந்த உண்மை. இதில் ஆகமங்கள் எப்படி அந்த நான்கு பாதங்களை சொல்லுகின்றன அதுதான் நமக்கு முக்கியம். நமக்கு தான் எல்லாருக்கும் தெரியுமே, பல இடங்களில் நாம் பார்த்துருக்கோம். ஆக இந்த ஆகமங்கள் எப்படி சொல்கின்றன அப்படிங்கிறது தான் நமக்கு இங்கே ரொம்ப முக்கியமாக பார்க்க வேண்டிய விஷயம். இந்த ஆகமங்கள் எவ்வாறு இந்த விஷயங்களை நமக்கு கூறுகின்றன, ஆகமம் என்கின்ற ஒரு நூல் எவ்வாறு இருக்கிறது, அது ஏன் பல என சொல்லப்பட்டது, அது எத்தகைய நான்கு பிரிவுகளை உடையது, அது வேத வழியில் எவ்வாறு நிற்கிறது, வேதம் போலவே எவ்வாறு மூன்று காண்டங்களை உடையதாக இருக்கிறது என்பதை பற்றி ஒரு இந்த காண்டல் கருதல் உரை ஆகிய மூன்று அளவிகளிலே உரை என்கின்ற அளவையானது மூன்றாக இருக்கிறது. அது என்னென்னா மந்திரம், தந்திரம், தந்திரம், உபதேசம், இது மூணையும் கொண்டது தான் உரை. ஆக இந்த மூன்று பெயர்களும் மூன்று செயல்களும் இந்த ஆகமத்திலே முழுமையாக பொருந்து நமக்கு பொருந்தி நிற்கின்றன அல்லவா. இப்படிப்பட்ட இவ்வாகமங்களில் சிறப்பாக இவற்றை தவிர வேதத்தோடு கூடிய மற்ற ஆகமங்களை பற்றியும் நமது ஆகமங்கள் நமக்கு எடுத்து உரைக்கின்றன. அவ்வாகிய சிவாகம பெருந்தொகுப்பிலே சைவம், பாசுபதம், சோமம், லாகுளம் முதலாகிய நான்கு வகையான ஆகமங்கள் வகைகளை பூர்வ காரணாகமமானது அருளி செய்கிறது. சைவம் சைவாகமங்கள், பாசுபத ஆகமங்கள், பாசுபத சித்தாந்தம் அப்படின்னு சைவத்தில் பாசுபதம்னு ஒரு சைவம், பாசுபத சைவம், வீர சைவம் இப்படிலாம் சொல்கிறோம் இல்லையா, அப்படி சித்தாந்த சைவம், இப்படி பல்வேறு வகையான சைவ நெறிகளில் சைவ ஆகமங்கள், பாசுபத ஆகமங்கள், சோம என்கின்ற நெறியை சார்ந்த ஆகமங்கள், லாகுளம் என்கின்ற லாகுலீசர் அப்படின்னு சொல்லுவாங்க, அவர் லகுலீசர் என்றும் சொல்லுவார்கள், அவருடைய வழியிலே வந்த ஆகமங்கள், இப்படியாக நமக்காக பூர்வ காரணாகமமானது இந்த காரணாகமம் என்கின்ற ஆகமத்தினுடைய பிரிவுகளாக இருக்கக்கூடிய பூர்வ காரணம், உத்தர காரணம் என்கின்ற இரண்டு ஆகமங்களிலே பூர்வ காரணம் என்கின்ற ஆகமமானது நமக்கு இதை அருளி தருகிறது. அப்படிப்பட்ட அந்த சைவாகமங்கள் திரும்பவும் பாசுபதம், சோமம், லாகுலத்தை தவிர சைவ ஆகமங்களிலேயே மூன்று பிரிவுகள் தனித்தனியாக காணப்படுகின்றன. அந்த வகையானவை வாமம், தட்சிணம், சித்தாந்தம் எனப்படும். அந்த வாமம், தட்சிணம், சித்தாந்தம் என்பவைகளும் அதற்குள்ளே பிரிவுகளை கொண்டவையாகவே இருக்கின்றன. வாமாச்சாரம்னு சொல்லுவாங்க, அந்த வாமம் என்கின்ற இவர்கள் வந்து நம்ம தமிழகமெங்கும் ஒரு காலத்தில் அதிகமானவர்கள் இருந்தார்கள். அதாவது இந்த அஹிம்சாவாதத்தை முன்னெடுத்து அதன் மூலமாக கடவுள் மறுப்பு கொள்கையை கொண்டு வந்த வேத மறுப்பு சமயங்களாகியவை, உங்களுக்கு புரியும் அது என்னென்ன சமயங்கள்னு, வேதத்தை நமது வேதங்களை மறுத்த, வேதம் மறுத்த இந்தியாவில் தோன்றிய சமயங்கள், புத்த சமணம் முதலிய அமன் சமயங்கள் எல்லாம் தனக்குள்ளே எதை கொண்டு அதை மக்களிடம் புகுத்தின அப்படின்னா கொல்லாமைங்கிற ஒரு அஹிம்சாவாதத்தையே உணர்த்தி நமக்குள்ள அந்த விஷயம். அதனாலேயே அது மக்களிடம் ஓரளவுக்கு எடுபட்டது. என்ன, வேத காலத்தினுடைய யாகங்களிலே பலன் கருதி செய்யப்பட்ட பல யாகங்கள் ஊன்பலி முதலானவற்றை கொண்டதாக இருந்தன என்பனை 21 வேத வேள்விகளிலே சோமயஜம், ஹவிர் யஜ்யம், பாகயஜங்களிலே இருப்பதை நாம் பார்த்தோம். அதனுடைய விரிவுகளை பார்க்கலைனாலும் அது பெயர்களையும் அது என்ன எவ்வாறு இருக்கிறது, அது சங்க இலக்கியங்களில் எவ்வாறு இருக்கின்றது, சங்க இலக்கிய காலங்களில் பின்பற்றப்பட்டது, அரசர்கள் யார் யார் செய்தார்கள்ங்கிற குறிப்புகளை எல்லாம் பார்த்தோம். அப்படி ஏன்னா இதெல்லாம் நூல்கள் மூலமாக பல பேர் எழுதிட்டாங்க, நிறையா விஷயங்கள் இதெல்லாம் வெளியில் இருக்குது. நம்ம சைவ சமயத்தை நோக்கி சென்று நூல்களை தேடி படித்தோம்னு சொன்னால் நமக்கு எளிதாக கிடைக்கும். இப்போ தமிழ் மேல் அதிக பற்றுள்ள நமது அடியார்கள் இறைவனை விட தமிழ் மேல் அதிகப்பற்றுள்ளவர்களாக நிறைய பேர் இருக்கிறத நாம் பார்க்குறோம். அப்படி அவர்களுக்கு தமிழ் வடிவமாகவே இறைவன் இருக்கிறார், இப்படி தான் கொள்ளணும். அவங்க ஏதாவது எந்த ரூபமாக நாம் வழிபடுறோமோ அவ கருதுவார் கருதும் வண்ணம்னு இன்னைக்கு கரூர் தேவர் சொன்னதை பார்த்தோம் இல்லையா, எப்படிலாம் கருதுகிறாங்களோ அப்படி வந்து அனுகிரகம் பண்ணுவார் அவர். அவர் தமிழையே தெய்வமாக பார்க்குறாங்க அவங்க. ஆகையினால அந்த தமிழ் மேல் கொண்ட அதீதமான பக்தியின் காரணமாக அவர்கள் என்ன செய்கிறார்கள் அப்படின்னு கேட்டால், இந்த விஷயத்தை எல்லாம் இப்போ சில பேர் அதே மாதிரி வேதாந்திகளும் இருக்கா, வேதத்தையே முழுசாக கொண்டு வேதமே கடவுள்னு சொல்கிறவா இருக்கா, அது அப்படியே இப்போ சொல்லிகிட்டு இருப்பாங்க. ஆமாம், என்ன பண்ணோம், இந்த விஷயங்கள்லேருந்துலாம் வெளியில் வரணும். மொழி இந்த இதுலேருந்துலாம் வெளியில் வந்து அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய ஆந்திரவனை உணர தலைப்பட வேண்டும். இது மாதிரி தலைப்பட்டவர்கள் எல்லாம் இந்த தத்துவ நூல்கள்லாம் குப்பைகள்னு சொன்ன ஞானிகளையும் சித்தர்களையும் நம்முடைய தமிழ் உலகிலே நாம் கண்டிருக்கிறோம். குளம் கோத்திரம் முதலானவற்றையெல்லாம் சொன்ன வேதங்கள் முதலானவற்றினுடையவற்றையெல்லாம் பின்னால் வந்த பெரியோர்கள் சில தக்க சமயங்களிலே அவற்றை மறுத்திருக்கிறார்கள், எப்பொழுதும் மறுக்கவில்லை அவர்கள். நன்றாக நீங்கள் அவற்றினுடைய பாடல்களை எல்லாம் படித்து பார்க்க வேண்டும். குளம் கோத்திரமும் கொண்டு என் செய்வீர்னு கேட்ட அப்பரடிகள் அவர்கள் வந்து எப்பொழுதும் அதை மறுக்கவில்லை. ஆனால் ஏன் மறுக்கவில்லை அப்படின்னு கேட்டால், சமூகத்திலே அவைகள் ஒரு அங்கம், அவ்வளவே. ஏற்புடையது ஏற்பில்லாததுங்கிறது அடுத்த விஷயம். மேலும் அவர் இந்த சமூக நிலையெல்லாம் கடந்தவராக இருந்தார். மன்னன் யாமாருக்கும் குடியல்லோம், மன்னனுக்கு கட்டுப்பட்டாதான் சட்டத்திட்டங்கள்லாம், அவர் மன்னனுக்கே கட்டுப்படலை, நமனை அஞ்சோம் அப்படின்னார். அதனால் அவர் நிலையில் இருப்பவர்களுக்கு அதெல்லாம் வேண்டாம், அதற்கு உள்நிலையில் இருக்கிறவர்களுக்கு அதெல்லாம் தேவைப்பட்டே ஆகிறது, வேற வழி இல்லை. ஏன்னு கேட்டால் அதுதான் சமூக நிலைமை யதார்த்தம் அப்படிங்கிறத நான் உணர்ந்து கொள்ள வேண்டும். யதார்த்தத்திலே உயர்நிலையில் இருப்போர் தாழ்நிலையில் இருப்போரை துச்சமாக மதிக்காமல் உயர்வாக மதிக்க வேண்டும் என்பதே அனைத்து நெறிகளுடைய குறிப்பாகவும் அனைத்து மெய்யியல் நூல்களுடைய மரபாகவும் இருந்து வந்திருக்கிறது. அந்த மெய்யியல் நூல்களுடைய ஞானிகள் எல்லாம் அவர்களுடைய வரலாற்றிலே பார்க்கும் பொழுது பல இடங்களிலே இறைவனாலே அவற்றை உணர்த்தப்பட்டவர்களாகவே இருக்கிறார்கள். ஆகவே அந்த இடம் வரும்பொழுது நமக்கும் நிச்சயமாக உணர்த்தப்படும். அதுவரை நாம் இங்கே இருக்க வேண்டியது தான், நமக்கு வேறு வழி இல்லை இல்லையா. ஆனால் சிவன் சிவனடியார் என்கின்ற பொழுது நாம் இவற்றையெல்லாம் கடந்து விடுகிறோம். நமது திருவாரூர் பதியிலே சிவவேதியர் சேக்கிழாருடைய வாக்கில் வேதவேதியர் சிவவேதியர் என்று பிரித்து காட்டுவார். இந்த சிவவேதியர் ஆகிய சிவாச்சாரிய பெருமக்கள் நயனார் என்று சொல்லப்படுகிறார்கள். நயனார் அப்படின்னு பேர் அவங்களுக்கு, பட்டம். அந்த நயனார் அப்படிங்கிறத அவங்க எப்படி எழுதுவாங்கன்னா, நயினார்னு எழுதுவாங்க. நாயனார் இல்லை, இது வேற. 63 நாயன்மார்கள், அது நாயன்மார் நாயனார் வேற, இது நயினார் நயனார் அப்படின்னு எழுதுவாங்க. இந்த நயனாருங்கிறது என்ன அர்த்தம்னா, நயினர் அப்படின்னு அர்த்தம், நயினர் அப்படின்னு அர்த்தம். இந்த இனங்களையெல்லாம் கடந்தவர்கள் இறை அன்பர்கள் அப்படிங்கிறது அதனுடைய பொருள். இனம் இல்லாதவர்கள் அப்படின்னு அர்த்தம். அப்படியாக இனமில்லாத இனத்தவர் அவர்கள், அவர்கள் தான் அங்கே வந்து வழி வழியாலாய் மனம் செய் குடி பிறந்த அடியவர்கள். இப்படி தில்லையில் சிற்றம்பலத்தில் 3000 பேர் இருக்காங்களோ அது மாதிரி திருவாரூரிலே அவர்கள் வந்து வழி வழியாலாய் மனம் செய் குடி பிறந்த பழவடியார்கள். அதுதான் பல்லாண்டில் சொல்கிறாரு. ஆக அத்தகைய அடியவர்கள் போலத்தான் இன்றும் சிவாச்சாரியர்கள் இருக்கிறார்கள், இருக்க முற்படுகிறார்கள். ஆகவே இது ஒரு புறம் இருக்கட்டும் இந்த விஷயங்கள். மேலும் ஆச்சாரம் முதலானவைகள் நாம் கடைபிடிக்கத்தக்கவே. எவற்றை நாம் ஆசிரிக்கிறோமோ, எவற்றை நாம் கடைபிடிக்கிறோமோ, எதை நம்முடைய ஒழுக்கமாக கொள்கிறோமோ, அதற்கு பெயர்தான் ஆச்சாரம் என்பது. ஆகவே அந்த ஆச்சாரத்திலே முக்கியமாக இருப்பது தூய்மை. அந்த தூய்மை முதற்கண் உடற்தூய்மை, அடுத்தது மனத்துக்கண் மாசிலநாதன், அடுத்தது மனத்தினுடைய தூய்மை. ஆக இந்த தூய்மையானது என்பது ரொம்ப முக்கியமானது. இந்த உடல் தூய்மையானது சாதாரண ஆச்சார நெறிகளாலே கடைபிடிக்கப்படுகிறது. உதாரணமாக புலி வேடப்பொழிவு தோற்றம், அப்புறம் அவர்களுடைய அனுஷ்டானங்கள், சந்தியாவந்தனங்கள் முதலானவற்றையெல்லாம் கடைபிடிக்கும் என்ற முறைமை, அவர்கள் கடைபிடித்து ஒழுகின்ற ஒழுக்க சீலங்கள், இவைகளையெல்லாம் கொண்டு அவருடைய இது இருக்குது. அதன் அவர்கள் அருந்துகின்ற உணவு, அவர்களுடைய கடைபிடிக்கும் நெறி, அவருடைய குணம், அவர் கற்கின்ற நூல்கள், உபாசிக்கின்ற தெய்வங்கள், இவற்றின் மூலமாக அவருடைய மனத்துக்கண் மாசிலனாக அவர்கள் ஆகிறார்கள். ஆகவே இது ரெண்டு நாளும் தூய்மை அடைந்தவராக இருப்பவர் தான் நயினர். அதுக்கப்புறம் தான் அந்த ஸ்டேஜுக்கு நம்ம போகலாம். அது வரைக்கும் நாம் நயினர் கிடையாது அப்படிங்கிறது தான் இதனுடைய கருத்தாக இருக்கிறது. அந்த வகையிலே இங்கே எதற்காக சொல்ல வந்தேன் என்றால், சிவாகம பெருந்தொகுப்பிலே இருக்கக்கூடிய பூர்வ காரணாகமம் நமக்கு உணர்த்தி அருகின்ற ஆகமங்கள் சைவம், பாசுபதம், சோமம், லாகுலம் என்கின்ற நான்கு வகைகளிலே, சைவம் மூன்று வகையாக இருக்கிறது. வாமம் தட்சிணம் சித்தாந்தம் எனப்படும். வாமம் என்பது காபாலிகம் காலாமுகம் சித்தாந்தம் என்று தனியாக இன்னொரு சித்தாந்தத்தோடு கூடியதாக பிரிகிறது. இதிலே தான் இந்த காபாலிகர்கள் காலாமுகர்கள் எல்லாம் நம்ம அந்த வேதமறுப்பு சமயங்கள் ஓங்கி இருந்த காலத்திலே நமது பாரத தேசமெங்கும் பறந்து விருந்திருந்தார்கள். இந்த சிறுத்தொண்டர் வரலாற்று முதலானவற்றிலும், மேலும் கலிக்காமர் வரலாறு, ஆனந்த தாண்டவபுரம் அப்படிங்கிற ஊரில் நடந்த வரலாறு, திருமணத்தின் பொழுது இவருடைய அந்த திருமண மணமகளுடைய முடியை சிரைத்து அவங்களுக்கு பூணலை வந்து அவர் ரோமத்தினால போட்டுப்பாங்க, ஜடா முடியை திருச்சி அதில் பூணல் போட்டுப்பாங்க. நீண்ட கூந்தல் அந்த மணமகளுக்கு இருந்தது. அதை அந்த சிவனடியார் யாசிக்கிறார், அதை உடனே இது பண்ணி கொடுக்குறார். ஏன்னா சிவனடியாருக்கு இல்லாத வேற யாருக்கு அப்படின்னு, அது கல்யாணத்தன்னைக்கு முடை மறித்தல்ங்கிறது வந்து இந்த இதில் வந்து ஒரு அமங்கலமான விஷயமாக பார்க்கப்படுகின்ற காலத்திலே அந்த விஷயத்தை அவருடைய தகப்பனாரும் அங்கே செய்கிறார்கள், சிவனருள் பெறுகிறார்கள்னு நாம் பார்க்குறோம். அப்படி காலாமுகர் சிறுத்தொண்டருடைய வரலாறு நமக்கு தெரியும், பிள்ளைக்கறி அமுது சமைத்தது, திருச்செங்கட்டாங்குடி, இப்படி இந்த அவங்க காலாமுகர்கள் காபாலிகர்கள்லாம் இருந்தார்கள்ங்கிறதுக்காக சொல்ல வரேன். இப்போ அவர்களெல்லாம் வடதேசத்திலே காசி முதலான க்ஷேத்திரங்களிலும் இமாலயத்தினுடைய பகுதிகளிலையும் இருப்பதை நாம் பார்க்குறோம். அப்படி உள்ள அவர்கள் இந்த ஆகமங்களிலே வாமம் என்கின்ற பகுதியை ஆசிரிப்பவர்கள். அவற்றை நாம் பெரும்பாலும் ஏற்றுக்கொள்வதில்லை. வாமம் என்பதை நம்முடைய ஆகமங்களாக ஒற்றுக்கொள்ளக்கூடாது என்று பல உரைநடைகளிலும் நம்முடைய ஆப்த வாக்கியங்களிலும் நாம் பார்க்க காண்கிறோம், கேட்டிருக்கிறோம். அதே போல தட்சிணம் என்பது, இந்த தட்சிணம் என்பது மாலினிய விஜயம் முதல் ஸ்வச்சந்த பைரவம் ஈராக 105 ஆகமங்கள், 150 ஆகமங்களை உடையதாக இருக்கிறது. இந்த வாமத்துக்கு வந்து மூன்று ஆகமங்கள் தான், காபாலிகம் காலாமுகம் சித்தாந்தம்னு மூணு ஆகமம் தான் இருக்கு. ஆனால் தட்சிணம்ங்கிற இதுக்கு வந்து மாலினி விஜயம் முதல் ஸ்வச்சந்த பைரவம் வரை 180 ஆகமங்கள் இருக்கின்றன. அதே மாதிரி சித்தாந்தம்ங்கிற சைவ சித்தாந்தத்தை அடிப்படையாக கொண்ட நமது சித்தாந்த சைவத்திற்கு, தட்சிண தேசத்திலே தோன்று இந்த சைவ சித்தாந்த மரபுக்கு 28 ஆகமங்கள். இதை கூறுவது சுப்ரபேதாகமம் ஆகும். இந்த செய்தி சுப்ரபேதாகமத்திலே காணப்படுகிறது. பாசுபதம் என்கின்ற அந்த சைவ மதம் 64 ஆகமங்களை கொண்டதாக காஷ்மீரத்திலே தோன்றியது. அதில் பெரிய அறிஞர்கள்லாம் இருந்தார்கள். அவர்கள் வந்து சிவா நம்ம செந்திநாதையர் அவர்கள் எழுதிய சிவாத்வைதமாபாஷ்யம், இல்லை சிவஞான மாபாடியம் வேற, சிவாத்வைத மாபாடியம் வேற, சிவாத்வைத மாபாடியம் அப்படிங்கிற அந்த சிவாத்வைத மாபாஷ்யத்தை அந்த இதை சேர்ந்தது, அந்த பாசுபத மதத்தை சேர்ந்தது.